الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي ஜமீத்துக்கும் பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு பெண்களாகிய எங்களுக்கு ரொம்ப கண்ணியத்தை, உயர்வை, அந்தஸ்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாத்துக்கு முன்னால குரேஷி காபிர்கள், அதுக்கு முன்னால யஹூதிகள், நஸ்ரானிகள் என்று சொல்லி வாழ்ந்த அந்த சமுதாயம் பெண்களை துச்சமாக மதிச்சு கொண்டிருந்தாங்க. மிருகத்தை விட மோசமாக பெண்களை பார்த்தாங்க. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால இந்த உம்மத்துக்கு தெளிவுபடுத்துறதுக்காகவே இங்கே சொல்லி காட்டினாங்க. ஆரம்ப காலத்தில் பெண்கள் எப்படின்னா, அவங்களுடைய மாதவிடாய் வரக்கூடிய காலத்தில், மென்சஸ் வரக்கூடிய காலத்தில் ஒரு அறையில் போட்டு அவங்கள மூடிடுவாங்க. அந்த ரூமில் மூணு நாள், நாலு நாள், ஆறு நாள், எத்தனை நாள் மென்சஸ் வருமோ அத்தனை நாள் அதில் போட்டு மூடி வச்சுட்டு, அது முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த பெண்களை வெளியில் கொண்டு வந்து ஒரு கல்லில் உட்கார வச்சு அவங்கள தேய்ச்சி சுத்தப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. பெண்ணுடைய அந்த உரிமைகள், பெண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய நிலைமைகள் இருந்து எதையுமே அவங்க பொருட்படுத்தல. கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க, கேவலமான முறையில் பார்ப்பாங்க. வேலைக்கு லாய்க்கானவங்க, வேலை செய்கிறதுக்கு தான் இந்த பெண்கள் தகுதி அப்படின்ற நிலைமையில வச்சிருந்தாங்க. நசாராக்கள் மிருகங்களை விட மோசமாக பெண்களை பார்த்தாங்க. யஹூதியனுடைய நிலைமை எப்படி இருந்ததுண்டா, ஒரு ஆம்பில் வாப்பவும் நாணவும் பேசிக்கொண்டு நடத்துகிற பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துக்கு தாய் வந்தால், தாய் தான் வாரா, வாப்பம் மகனும் பேசிக்கொண்டிருக்கிற இடத்துக்கு ஒரு தாய் வாரா, அப்படி வந்துட்டாங்கன்னா அந்த தாயை ஒதுக்கி வச்சிருவாங்க. நாங்கள் ஆம்பளைகள் பேசுறதுக்கு நீ எப்படி வருவாய், ஒதுக்கி வச்சிருவாங்க, வீட்டுக்கு வெளியில் அனுப்பிடுவாங்க. இந்த அளவு தூரத்துக்கு கேவலமான முறையில் நடத்தாக்கப்பட்டவங்க தான் பெண்கள். இந்தியாவினுடைய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் கூட இந்த அளவு தூரத்துக்கு நடத்தாட்டப்பட்டாங்கண்டா ரெண்டு வீடுகளை கட்டுவாங்க. அதில் முதலாவது இருக்கக்கூடிய வீட்டில் ஆண்கள் வசிப்பாங்க, பின்னுக்கு இருக்கிற வீட்டில் பெண்கள் வசிப்பாங்க. ஆண்கள் இருக்கிற வீட்டுக்கு பெண்கள் வாரதுக்கு எந்த அனுமதியும் இருக்காது. ஆண்கள் அவருடைய வீட்டில் தான் இருப்பாங்க. அது வாப்பா, நானா, ஒரு உறவினர், சொந்தக்கார, சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு பெண் அப்படி தவறி ஆண்கள் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த பெண்ணை அந்த வீட்டொட்டும் வெளியே போட்டுடுவாங்க. அப்படி கேவலமான முறையில் பெண்களை நடத்தாட்டினாங்க. ஏனென்றா இவங்க யுத்தத்துக்கு போக மாட்டாங்க, இவங்கள்ட்ட தைரியம் கிடையாது, இவங்கள்ட்ட திறமை கிடையாது இப்படின்னு சொல்லி பலவிதமான கோணத்தில் தான் பெண்களை பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை, கண்ணியத்தை வழங்கினாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெண் அவள் ஒரு தாயாக, ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு சகோதரியாக என்று பல நிலைமைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்ணுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி காட்டினாங்க. ஒரு பெண்ணுக்கு அன்றாடம் வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு மென்சஸ் வரக்கூடிய காலத்துல அந்த பெண்ணை நீங்க ஒதுக்கி வச்சிடாதீங்க, அந்த பெண்ணோட உங்களுக்கு சாப்பிடலாம் குடிக்கலாம், ஆனா கணவன் மனைவி என்ற உறவு விட்டும் அந்த பெண்ணை நீங்க ஒதுக்கி வைக்க வேண்டியது அவ்வளவுதான். மாத்தமாக மற்ற எந்த ஒரு செயலையும் பெண்ணை நீங்க ஒதுக்க வேண்டிய தேவை கிடையாது. எந்த அளவுக்கு ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், என்ன மடியில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கொண்டு குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதிக்கொண்டிருப்பாங்க, அந்த நேரத்துல நான் ஹைல் வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன் அப்படின்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்தும் காட்டினாங்க, சொன்னது மாத்திரம் இல்ல, பெண்களுக்கு அந்தஸ்த கண்ணியத்தை கொடுத்தது இஸ்லாம் மாத்திரம்தான். நல்லா யாது வச்சுக்கோங்க, இன்றைக்கு வெளியில யார் யாரெல்லாம் இஸ்லாம் இந்த பெண்களுக்கு உரிமையை கொடுக்கறதில்லை, மாத்தமாக பெண்களை அடக்கி வச்சிருக்கிறாங்கன்னு தவறான கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பெண்களை அடக்கி வச்சு கொண்டிருந்தவங்க தான். அப்படியான பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து உயர்வை கொடுத்து வெளியில கொண்டு வந்தது இஸ்லாம். வேற எந்த மார்க்கத்திலையும் பெண்களுக்கு ஒரு வராசத்துல எந்த பங்கையும் வேற எந்த மார்க்கமும் சொல்லல. பொதுவாகவே குரேஷியனுடைய வழக்கம் இருந்துச்சு, வராசத்துடைய சொத்துக்கள் ஆண்களுக்கு தான் போகும், எந்த ஒரு பெண்ணுக்கும் போக மாட்டாது. ஒரு ஆண் அவன் மரணித்தால் அவனுடைய குழந்தைகளுக்கு, அவனுடைய குழந்தைகள் இல்லைன்னா அவனுடைய சொந்தக்கார ஆண்களுக்கு, அவங்களும் இல்லைன்னா மனைவியுடைய ஆண்களுக்கு, இப்படின்ட்டு ஆண்களுக்கு தான் வராசத்து போய்கொண்டு இருந்தது. ஆனா இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால இஸ்லாம் தெளிவான முறையில எங்களுக்கு பெண்களுக்கு சொத்துக்கள் இருக்குது அப்படின்ற நிலைமையை உருவாக்கி காட்டினாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, பாருங்க, உங்களுக்கு வராசத்தின் மூலமாக ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்குது, மஹரின் மூலமாக உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்குது. ஆனா இஸ்லாமிய ஷரியத்துல நீங்க யாருக்குமே செலவழிக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது, நீங்க யாருக்கும் செலவழிக்க தேவையில்லை. ஆனா உங்களுக்கு இங்கே வராசத்தின் மூலமாகவும் கிடைக்குது, மஹரின் மூலமாகவும் கிடைக்குது, அது உங்களோட சொந்த பணம், நீங்க அதை யாருக்கும் செலவழிக்கணும்ன்ற தேவை கிடையாது. இவ்வளவு அந்தஸ்த கண்ணியத்தை உயர்வை இஸ்லாம் தந்து உங்களுக்கு நல்ல நிலைமைகளை உருவாக்கி தந்து, ஒரு தாய் என்று சொன்னா தாயுடைய காலடியில சொர்க்கம், ஒரு மகன் அவனுக்கு சொர்க்கம் தாயை திருப்திப்படுத்துறதுல, அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கேயும் எவ்வளவு பெரிய படித்தவனாக எவ்வளவு பெரிய நிலைமையில் இருந்தாலும் தாயுடைய திருப்தி அவனுக்கு கிடைக்கலண்டா அல்லாஹு தஆலா ஒரு நாளும் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறது இல்லை. அதே மாதிரிதான் ஒரு மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வ அன கைரும் லி அஹ்லி, உங்கள்ல ஆக சிறந்த மனிதர் யாரு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள்ல ஆக சிறந்த மனிதர் யாரு தெரியுமா? தொழுகிறவர், முன்சப்ல நின்று தக்பீர் கட்டி தொழுகிறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராக்கு போறாரு, பெரிய பெரிய அமல் எல்லாம் செய்யறாரு, இவரா? இல்ல, ஒவ்வொரு மனைவியிடத்திலையும் சிறந்த மனிதர் தான் உங்கள்ல ஆக சிறந்தவர். மனைவி சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் என் கணவர் சிறந்த ஒரு மனிதர், எனக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்றாரு, எனக்கு எவ்வளோ உதவி செய்யறாரு, என்னோட கூட இருக்கிறாரு, எனக்குடைய சொர்க்கத்துடைய பாதையை எனக்கு லேசாக்கி தாராரு இப்படின்னு சொல்லி மனைவி உங்களை பார்த்து நல்லொரு மனிதர்ண்டா நீங்க நல்ல மனிதர், அப்படி இல்லைண்டா உங்கள்ட்ட எந்த நலவும் கிடையாது, நான் என்னுடைய குடும்பத்தினருக்கு நல்லவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சகோதரியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அதே மாதிரி தான் சொன்னாங்க, ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனுக்கு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் எந்த திரையும் இல்லாம கபூல் செய்தான். ஒரு மகள் ஒரு மகளை பத்தி ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி வந்தார்கள், சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு மூணு மகள்மார் இருக்கிறாங்க, மூணு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன மூணு மகள்மாரே நல்ல முறையில வளர்த்து பக்குவமான முறையில வளர்த்து அவங்களுக்கு தீனை படிச்சு கொடுப்பீங்கன்னு இருந்தா நீங்களும் உன மனைவியும் சொர்க்கவாதி அப்படின்றாங்க. இன்னொரு சஹாபி வந்து சொன்னாங்க, யார சொல்ல எனக்கு ரெண்டு மகள்மார் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதனுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளிலிருந்து அந்த ரெண்டு பெண் குழந்தையையும் நல்ல முறையில வளர்த்து பக்குவமான வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து பேணுதலான வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து மார்க்க கல்வியும் படிச்சு கொடுப்பாங்கன்னு இருந்தா அந்த ரெண்டு பெண் குழந்தையுடைய தாயும் தந்தையும் சொர்க்கவாதி அப்படின்றாங்க. இன்னொரு சஹாபி வந்தாரு, யார் சொல்ல எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த பெண் குழந்தையை சீரான முறையில வளர்த்தா, கண்ணியமான முறையில அந்த பிள்ளைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தா, மார்க்க கல்வியையும் படிச்சு கொடுத்தாரு அப்படின்றா, அந்த உம்மாம் வாப்பாம் சொர்க்கவாதி அப்படின்றாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹு தஆலா இந்த அளவு தூரத்துக்கு எங்களோட அந்தஸ்துகளை எங்களோட கண்ணியத்தை உயர்த்தி எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க மார்க்கத்துக்குள்ளால தீனுக்குள்ளால இருந்து நீங்க சமுதாயத்துல பெரிய மாற்றங்களை உருவாக்குறதுக்கு ஏலும், உங்களால இந்த சமுதாயம் கட்டி எழுப்பப்படும், நீங்க கெட்டு போனா, நீங்க மோசமா போனா, நீங்க ரோட்ல தனியாக மகரம் இல்லாம சுத்தக்கூடிய பெண்களாக மாறினா, நீங்க தவறு செய்யக்கூடிய பெண்களாக மாறினா, நீங்க டிவி படம் நாடகம் இப்படியான விடயங்கள்ல உங்களோட நேரத்தை காலத்தை கழிக்கக்கூடிய பெண்களாக நீங்க மாறிட்டீங்கன்றா முழு சமுதாயமுமே கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு பெண் அவளால சமுதாயத்துல ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பவும் முடியும், ஒரு சமுதாயத்தை கீழே நோக்கி சீரழிவு நோக்கி இழுத்துட்டு போறதுக்கும் ஏலும். அப்படியான ஒரு கூட்டத்தினர் தான் நீங்க. உலகத்துல எங்கெங்கெல்லாம் சிறந்த மனிதர்கள், சிறந்த ஒரு நிலைமை, சிறந்த சமுதாயம் உருவாகிருச்சோ அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா பெண்கள் தான் காரணமாக இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் ஒரு ஒரு சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி போனாங்களோ அதுக்கும் அடிப்படை காரணம் பெண்கள் தான். ஒரு அந்நிய மனிதர் எழுதுறாரு, சோவியத் யூனியனுடைய ஆரம்பத்துல இருந்த ஒரு அதாவது ஜனாதிபதியாக இருந்துட்டு ரிட்டையர்டான ஒரு மனிதர் ஒரு புத்தகம் எழுதினாரு, சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு. அதுல ஒரு தனி தலையங்கத்தை கொண்டு வந்து இருக்கிறாரு பெண் அப்படின்னு சொல்லி. அதுல அவர் எழுதுறாரு, பெண்கள் எப்போ எங்களுடைய நாட்டுல பெண்கள் வெளியில இறங்க ஆரம்பிச்சாங்களோ, சுதந்திரத்தை தேட ஆரம்பிச்சாங்களோ, ஆண்கள் செய்யற வேலைகள் எல்லாம் பங்கெடுத்து செய்ய ஆரம்பித்தாங்களோ, அன்றைக்குதான் எங்களோட சோவியத் யூனியனுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி ஆரம்பமானது. அந்த வீழ்ச்சிய திருப்ப கட்டி எழுப்பி ஒரு சிறந்த நாடாக, சிறந்த இடமாக எங்கட இடத்தை, எங்கட ஏரியாவை நாங்க திருப்ப பெற விரும்பினா வெளியில வந்த பெண்கள் அனைவருமே வீட்டுக்குள்ள போக வேண்டும் என்பதாக அவர் எழுதியிருக்கிறார். ஒரு அந்நிய மனிதர் ஏனென்று சொன்னா, நாங்க எங்கட வீடுகளுக்குள்ளால இருந்து சரியான தர்பியத்தை பக்குவத்தை எங்கட புள்ளகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆட்கள் தான் நாங்க. இன்னைக்கு நாங்க வெளியில சுத்தி திரிய ஆரம்பிச்சோம்டா, நீ பாருங்க அந்த வீடுகள்ல வளரக்கூடிய குழந்தைகளை பராமரிக்கிறது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது இன்னைக்கு யாரு அவங்களுக்கு இன்றைக்கு அந்த நிலைமையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு? ஏதா போயிடும். அதிகமான பெண்களை பாருங்க, இன்றைக்கு வெளியில போறாங்க, ஜொப்புக்கு போறாங்க, தொழிலுக்கு போறாங்க, இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு போறாங்க. அவங்களோட பிள்ளைகளை பாருங்க, அவங்களோட குடும்பத்தை பாருங்க, சந்தோஷத்தை இழந்து சீரழிஞ்சி சின்ன பின்னமாகி, மகன் மகளை பார்த்தா உம்மா அப்பா கட்டுப்பாடு இல்ல, கணவரை பார்த்தா இன்றைக்கு அவருடைய நிலைமை அதோக்கியது, இப்படி பலவிதமான இன்னல்களை கஷ்டங்களை சுமக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. எப்ப பெண்கள் வெளியே இறங்கி போக ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நேரத்துல, பெண்கள் வீட்டுக்குள்ளால இருந்து அவங்க அவர்களுடைய குழந்தைகளை ரொம்ப கண்ணியமான முறையில பக்குவமான முறையில வளர்க்கிறது, நீங்க உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்றது, வீடுகளுக்குள்ளால இருந்தே உங்களுக்கு உங்களோட நிலைமைகளை சீராக்கி கொள்றதுக்கு ஏலும். இப்படியான தீனுடைய மஜ்மாக்கள், தீனோட சம்பந்தப்பட்ட இடங்கள், தீனுடைய அதாவது இல்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள், இப்படியான இடங்களுக்கு மகரமான ஆண்களோட போயிட்டு எங்களுக்கு படிச்சு கொள்றதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கு. அப்படி இல்லாம மகரம் இல்லாம தனியாக போறது, தூர பிரயாணம் செய்யறது, தனிய போறது, இப்படியான விடயங்களை விட்டு இஸ்லாம் கடுமையாக எங்களுக்கு தடுத்து எச்சரிக்கை செய்து. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க யாரும் நினைக்காதீங்க நாங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு வைத்துடுவோம் அப்படின்னு சொல்லி. யாருக்குமே அல்லாஹு தஆலா கேரண்டி தன்னல்ல, இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய காலத்தில இருந்த சஹாபி பெண்கள் சாதாரணமான பெண்களாக இருக்கல்ல, மிகவும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்ற பெண்களாக இருந்தாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய பக்குவமான வாழ்க்கையை கழிச்சாங்க. வாலிப வயதுல திருமணம் முடிச்சாங்க. வாலிப வயதுல திருமணத்தை முடிச்சு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க, ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. குழந்தை பெற்றெடுத்ததுமே அவருடைய கணவன் மரணித்திடுறாரு, அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா தன்ன கை குழந்தையோட இருக்கிறா, ரொம்ப சிரமமான நிலைமை. ஆனா அல்லாஹ்வுடைய பயமுள்ள பெண், தக்வா உள்ள பெண், இப்ப வாலிப வயசுல இருக்கிற இந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள பல ஆண்கள் ப்ரப்போஸ் பண்ணி வராங்க. நான் உங்களை திருமணம் முடிக்க தயார், நீங்க என்ன முடிச்சு கொள்றீங்களா, நான் உங்களை திருமணம் முடிக்க தயார் இப்படின்னு சொல்லி பல ஆண்கள் ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா என்ன தெரியுமா சொன்னாங்க, லா அதஸவ்வஜ் ஹத்தா யுஸவ்விஜனி அனஸ். அந்த புள்ள ஆம்பள புள்ளோட பெயர் அனஸ். ஹஜ்ரத் உம்மு சுலைம் சொல்றாங்க, நான் திருமணம் முடிக்க மாட்டேன், இந்த அனஸ் எனக்கு திருமணம் முடிச்சு தரும் வரையில அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னா இந்த அனஸ் வயசுக்கு வந்து பெரியொரு ஆளானதுக்கு பின்னாலதான் நான் திருமணம் முடிப்பேன், இப்ப எனக்கு திருமணம் முடிச்சு என்ன புள்ளைய கவனிக்கிறதுக்கு இயலாத ஒரு நிலைமை உருவாகும், எனவே என்னுடைய குழந்தைக்கு சீரான தர்பியத்தை கொடுத்து பக்குவமான ஒரு குழந்தையாக வளர்க்கிறது தான் ஏண்ட பெரிய பொறுப்பு, நான் அதனால இப்ப வேறொன்றில் ஈடுபடுறதுக்கு இயலாது. உறுதியான நீயத்தோட வீட்டுக்குள்ளால இருந்து அதற்கு அனசுக்கு தர்பியத்தை கொடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எங்களோட எத்தனை தாய்மார்கள் என்னோட குழந்தைகளோட தர்பியத்துடைய விடயத்துல, குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துறோம். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, எங்களோட பிள்ளைகளை நாங்க எவ்வளவு கவனிக்கிறோம், பிள்ளைகளுக்கு நாங்க தீன சத்து கொடுக்கறதுல, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுக்கறதுல, பிள்ளைகளுக்கு பக்குவமான வாழ்க்கைய சொல்லி கொடுக்கிற விடயங்கள்ல நாங்க எந்த அளவுக்கு தூரத்துக்கு கவனம் செலுத்துறோம் என்று ஒவ்வொரு தாய்மாரும் உங்களை யோசிச்சு பாருங்க. புள்ளகளோட இறக்கமா பேசுறது, அன்பா பேசுறது, கண்ணியமா பழகிறது, இப்படி பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைகள் நாளைக்கு தலைவர்களாக சிறந்தவர்களாக நல்லவர்களாக மாறுறதுக்கு தாய்மார்கள் அடிப்படை காரணம். அந்த தாய் அவளுடைய வளர்ப்பு முறை பிழையாகும் பொழுது அந்த குழந்தைகளுடைய தன்மைகளும் பிழையாகிறதுக்கு தவறாகிறதுக்கு அது காரணமாக அமையும். நீங்க சீர்கெட்டா உங்களோட புள்ளகள் சீர்கெடும். நீங்க சரியான முறையில் கவனிக்கலண்டா குழந்தைகள் தவறான வழியில போறதுக்கு அது காரணமாக அமையும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அங்க உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவ்வளோ பக்குவமான பேணிதலான வாழ்க்கைய தந்த மகனுக்கு சொல்லி கொடுத்து ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு வாலிபத்தை அடைஞ்சதுமே அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு போய் ஒப்படைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய மகன் அனஸ், உங்களுக்கு நான் ஹிதுமத்துக்காக வேண்டி தாரேன், இதாங்க என்னுடைய மகனை நீங்க ஹிதுமத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுல அனஸ அந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா பொறுப்பு கொடுக்குறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதுக்கு பின்னால அவர்களுடைய வாழ்க்கை நாங்க எல்லாரும் தெரியும், நாங்க படிச்சும் இருக்கிறோம். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா பக்குவமான பேணுதலான வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுடைய பயணத்துல போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு மாளிகைய பார்த்தாங்க, ஒரு மாளிகை, அழகான ஒரு மாளிகை. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல கேட்டாங்க, இது யாருடைய மாளிகை, இது யாருடைய மாளிகை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நேரத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய அவட மாளிகை தான் இது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது உம்மு சுலைமுடைய மாளிகை அப்படின்னு சொல்லி பாருங்க. சொர்க்கத்துல அல்லாஹு தஆலா அந்த அளவு தூரத்துக்கு ஏற்பாடுகளை செஞ்சு வைக்கக்கூடிய அளவுக்கு உலக வாழ்க்கையில பக்குவமான பேணுதலான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. உள்ளகளுடைய விடயத்துல கவனம் செலுத்தினாங்க. ஒரு தீனுள்ள பெண்ணாக தன்னை மாத்தி கொண்டாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை ஹஜ்ரத் உம்மு சுலைமுக்கு கொடுக்கிறான். அதே மாதிரிதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹாவை பார்த்து உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய விடயத்துல சொன்னாங்க, من سره أن يتزوج امرأة من أهل الجنة فليتزوج أم أيمن. சொன்னாங்க, யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு ஆசை வைக்கிறீங்களோ அவங்க உம்மு ஐமன முடியுங்க. யாராவது ஒருத்தர் நீங்க சொர்க்கத்து பெண்ணை திருமணம் முடிக்க ஆசை வச்சா உம்மு ஐமன திருமணம் முடிச்சுவோங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. வெளிரங்கத்தில் அவங்களுக்கு என்ன டிகிரி இருந்துச்சு, என்ன அவங்களுக்கு கிரேட் இருந்துச்சு, என்ன அவங்களுக்கு தகமல் இருந்துச்சு, ஒன்றும் இருக்கல்ல. அல்லாவுடைய தொடர்பும் அல்லாவோடு இருந்த கனெக்ஷனும் சீராக இருந்ததுனால அல்லாஹ் உயர்வை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இல்ல தெளிவாக விளங்கிக்கோங்க, நாங்க எங்கட வாழ்க்கைய நாங்க தான் பார்த்து பார்த்து சீராக்கி கொள்ளணும். எங்களுக்கு தீனுடைய சைட்ல, தீனுடைய விடயங்கள்ல உயர்ந்த ஸ்தானங்கள் எங்களுக்கு அடையிறதுக்கு ஏலும். எங்களோட வீடுகளுக்குள்ளால இருந்து குரானுடைய திலாவத்துகளை நாங்கள் அன்றாடம் ஓதுறது, அதிகமாக குரான ஓதுற பழக்கத்தை நாங்கள் வீடுகளுக்குள்ளாலே உருவாக்கி கொள்றதுக்கு ஏலும். சஹாபி பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க குரானோட எவ்வளோ ஒரு தொடர்பு அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில குரான கையால எழுதுவாங்க. வாலிப பெண்கள், வாலிப பெண்கள் குரான கையால எழுதுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல கணவனை முதலாவது சந்திக்கத்திலே அந்த குர்ஆன கிஃப்டா கொடுப்பாங்க. இதோ என்னுடைய குர்ஆன், நான் என்னுடைய கரங்களால எழுதின குர்ஆன், இது இதாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுப்பாங்க. அந்த அளவு தூரத்துக்கு சஹாபி பெண்கள் குர்ஆனுடைய விடயத்துல முக்கியத்துவம் செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. கனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரிதான் அமல் இபாதத்துக்கள்ல போட்டி போட்டுக்கொண்டு அமல் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சஹாபி பெண் வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேக்குறாங்க, யார சூழல்லா, அதிகமாக நாங்க பாக்குறோம் ஆண்கள் இருக்கிறாங்களே, ஆண்கள் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறாங்க, இரவு பகலாக அவங்க நன்மைகளை சம்பாதிக்கிறாங்க, ஐந்து நேரம் பள்ளிக்கு போறாங்க, இமாம் ஜமாத்தோட தொழுகிறாங்க, ஜிக்ர்ல திலாவத்துல ஈடுபடுறாங்க, ஜிஹாதுக்கு போறாங்க, இப்படி பலவிதமான நன்மைகளை சம்பாதிக்கிறாங்க ஆண்கள். ஆனா பெண்களோ, நாங்க பெண்கள் நாங்க அப்படியான அமல்கள் எங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கும் இயலாது, அப்படியான நன்மைகளும் எங்களுக்கு கிடைக்கதில்லை இப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட அந்த பெண் வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல முறையிடுறாங்க. இப்படியான ஒரு நிலைமை, எங்களுக்கு அமல் இபாதத்துகள் நாங்க அதிகமா செய்யணும், ஆண்கள் எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்களோ அதே மாதிரி நாங்களும் அமல் இபாதத்துகளை செஞ்சு நன்மையை பெற்றுக்கொள்றது ஒரு வழிய சொல்லுங்க அப்படின்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களோட வீடுகளுக்குள்ளால இருந்து தொழக்கூடிய தொழுகை உங்களோட கணவனுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கிறது, உங்களோட வீடுகளுக்குள்ளால நீங்க பேணிதனமான முறையில் உங்களோட வாழ்க்கையை நீங்க கழிக்கிறது, இதுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதே போல கூலியை தருவான். நீங்களும் தொழுகைக்கு பின்னால, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால நீங்க சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33, 33, 34 முறை நீங்க இதை ஓதிக்கோங்க, அல்லாஹ் அந்த நன்மையில் உங்களுக்கு தாரத்துக்கு காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பின்னால மறுவா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யார சூழல்லா, அந்த எங்களுடைய ஆண்கள் அவங்களும் தொழுகைக்கு பின்னால் இந்த திக்ர் எல்லாம் செய்யறாங்களே, அப்ப அவங்களுக்கும் அவங்க எங்களை விட முன்னேறி தானே போறாங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட ஆண்கள் ஜிஹாதுக்கு போற நேரத்துல நீங்க அவங்களுக்குரிய ஏற்பாடை செஞ்சு கொடுக்கறீங்க, தயாரிப்புகளை செஞ்சு கொடுக்கறீங்க, இவை அனைத்துமே உங்களுக்கு அவங்க போயிட்டு ஜிஹாத் செய்யறதுல நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணியமான தாய்மார்களே, வீடுகளுக்குள்ளால இருந்து கொண்டே எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கு ஏலும், அதை சஹாபி பெண்கள் கேட்டு கேட்டு அமல் இபாதத்துக்கள்ல தங்களை முன்னேற்றி கொள்றதுக்காக வேண்டி கவலைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. சில பெண்கள் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய பல ஜுஸுக்களை ஓதி முடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. குர்ஆன்ல அவ்வளோ ஆர்வம் ஆசை காட்டக்கூடிய நிலைமை அந்த பெண்களிடத்துல இருந்துச்சு. இனிமான தாய்மார்களே, நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன தனியாக சஹாபி பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சொல்லி தனி கிதாபுகளே எழுதப்பட்டிருக்குது. அவங்களோட நோன்பு இருப்பாங்க, அவங்களுடைய நோன்பு எப்படி பிடிக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய நிலைமை எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் கிதாபுகள்ல எழுதுறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அல்ல, ஒரு மனைவி எப்பொழுதுமே நோன்பு வைப்பாங்க, அதிகமாக நோன்பு வைப்பாங்க. நோன்புல அவங்களுக்கு சரியான ஒரு இன்பம், சரியான ஆசை ஆர்வம் உள்ளத்துல இருந்துச்சு. அல்லாஹு தஆலா எப்படி அவங்களுடைய ரூஹ வாங்கினான்டா, நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவங்களோட ரூஹு வாங்கப்பட்டுச்சு. அந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹு தஆலா உயர்வ கண்ணியத்தை கொடுத்தான். உலக வாழ்க்கையில வேற எதையுமே நோக்கமாக கொண்டு வாழல்ல, நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று வாழக்கூடிய ஒரு பெண்ணாக என்ன நான் ஆக்கிக்கொள்ளணும் அப்படின்ற சிந்தனையோட தான் ஒவ்வொரு பெண்ணும் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. சில பெண்கள் குர்ஆன்ல எவ்வளவு திறமை அப்படின்னு சொல்லி சொன்னா, குர்ஆனுடைய ஆயத்துக்களை படிச்சு அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய விடயங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய அந்த நிலைமை பூர்த்தியான முறையில அவங்களிடத்துல இருந்துச்சு. கேட்டு கேட்டு அமல் செய்வாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த அன்சாரி பெண்கள் இருக்கிறாங்களே அவங்கதான் உலகத்துல ஆக சிறந்த பெண்கள் அப்படின்றாங்க. அப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியம் சொல்றாங்க, உலகத்துல ஆக சிறந்த பெண்கள் அன்சாரி பெண்கள் அப்படின்றாங்க. இப்ப கேட்கப்பட்டு ஏன் அப்படி சொல்றீங்க சொன்னாங்க ஹஜ்ரத் ஆயிஷா, இந்த அன்சாரி பெண்கள் இருக்கிறாங்களே இவங்க தீனுடைய விடயங்களை படிக்கிறதுக்கு, தீனுடைய விடயங்களை விளங்கிக் கொள்றதுக்கு ஒத்தருக்கொத்தர் போட்டி போட்டுக்கொண்டு முன்னால வந்து வெக்கப்படாம தீனுடைய விடயங்களை கேட்டு கேட்டு படிக்கிறாங்களே, இது இவங்கள மாதிரி வேற யாரும் இல்ல, தீன்ல மார்க்கத்துல ஷரியத்துல ஆர்வம் உள்ளவங்க இவங்க, அதனாலதான் இவங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டினாங்க. இப்படி அந்த பெண்கள் இணையமான தாய்மார்களே சகோதரிகளே, சிறந்த பெண்களாக கண்ணியமான பெண்களாக மார்க்கத்துல தீன்ல முன்மாதிரியான பெண்களாக இருந்ததனாலதான் அல்லாஹு தஆலா அந்த பெண்களுக்கு சொர்க்கத்துடைய பாக்கியத்தை சொர்க்கத்துடைய நன்மாராயம் உலகத்திலே பெறக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த அந்தஸ்துகள் கொடுக்கப்பட்டுச்சு. எப்ப அவங்க அல்லாஹு தஆலாவுடைய தொடர்பை சீராக்க ஆக்கி கொண்டாங்களோ, அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய அந்தஸ்தை வேற யாரும் அடையிறதுக்கு இயலாத நிலைமைக்கு அல்லாஹ் உயர்த்தினான். அவங்களோட எல்மும் அப்படித்தான், மார்க்க விடயங்கள்ல முன்னிலையில இருந்தாங்க. அவங்க ஹதீஸுடைய துறையில, ஃபிக்ஹுடைய துறையில, இல்முல் கலாமுடைய துறையில, எல்லா துறைகள்லையும் சஹாபி பெண்கள் மிக திறமையானவங்களாக இருந்தாங்க எல்லா துறையிலையுமே. காரணம் அவங்களோட நேரங்களை காலங்களை அதுலதான் பயன்படுத்தினாங்க. குழந்தைய வளர்க்கிறதும் அவங்களோட முன்னேற்றத்திலையும் அவங்க படிக்கிறதுலையும் அவங்க வாசிக்கிறதுலையும் தான் அவங்களோட நேர காலத்தை அவங்க கொடுத்தாங்க. பின்னால பாருங்க, சஹாபி பெண்களுக்கு பின்னால வந்த அந்த பெண்களுடைய நிலைமை கூட சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு தூரத்துக்கு பக்குவமான நிலைமையும் அவங்களுடைய அந்த இல்முல இருந்த ஆசை ஆர்வங்கள் கிதாபுகள்ல உலமாக்கள் எழுதுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு 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 இடத்துல ஒரு முக்கியமான ஒரு போட்டி ஒன்று வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல அதாவது குர்ஆன மிகவும் நன்கு குர்ஆன்ல தேர்ச்சி பெற்ற பெண்களை முன்னு கெடுக்கிற நிலைமை இருந்துச்சு. அதுல தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் முதலாவது வந்து அவ வந்தா, அதுக்கு பின்னால அந்த பெண் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுறா. முதலாவது வரக்கூடியவங்களுக்கு தான் அந்தஸ்து என்ற ஆயத்தை ஓதுறா. ரெண்டாவது ஒரு பெண் வந்தா, அவ ஓதக்கூடிய ஆயத்தை பார்த்தா ரெண்டாவது வரக்கூடிய பெண்ணுக்கு தான் அந்தஸ்து என்ற அந்த ஆயத்தை ஓதுறா. மூணாவது வரக்கூடிய பெண், அவ மூணாவது வரக்கூடிய பெண்ணுக்கு தான் அந்தஸ்து என்று சொல்லி குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக ஆதாரத்தை காட்டுறா. அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை உண்டாகிருச்சு. இப்ப யார நாங்க தேர்ந்தெடுக்கிறது, மூணு பேருமே குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இவ்வளவு தேர்ச்சி உள்ளவங்களாக இருந்தாங்க குர்ஆனுடைய விடயத்திலே தான், ஹதீசுடைய விடயத்திலே தான், ஏனைய எல்மோட சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டதிட்டங்களோட இருக்கக்கூடிய விடயங்கள்லே தான் மிகவும் தேர்ச்சியுடையவங்களாக இருந்தாங்க. அதனால எங்களுக்கு யாது வச்சோம் கண்ணியமான தாய்மார்களே, எங்களுக்கும் குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆன ஓதுறது, குர்ஆன்ல முன்னேறிட்டு போற நிலைமை எங்களுக்கும் மாஷா அல்லாஹ் அதுல ஈடுபட்டது எங்களுக்கு ரொம்ப லேசி. நாங்க வீடுகளுக்குள்ளால் இருக்கிறோம், வீட்டு வேலைகளை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். வீட்டு வேலைகளை செய்யறது இன்னைக்கு அதிகமான பெண்கள்ட நிலைமை என்னண்டா, ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இன்னைக்கு வீட்டு வேலைகளை செய்வாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வீட்டு வேலைய செய்யறது ஒரு பெரிய ஒரு பாரமாக கஷ்டமாக நினைச்சுதான் இந்த வீட்டு வேலைகளை செய்வாங்க. என்னடா செய்ய, கூட்டணுமே, சாப்பாடு ஆக்கணுமே, ராவானா என்னோட வேலைகளை செய்யணுமே, காலையானா உடுப்பு கழுவணுமே, இப்படின்னு சொல்லி உங்களோட நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வேலைகளை மன உளைச்சலோட தான் நீங்க செய்யறீங்க. யாது வச்சுக்கோங்க, இதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. நீங்க வீட்டை கூட்டக்கூடிய நேரத்துல யா அல்லாஹ் உனக்காக வேண்டிதான் வீட்டை கூட்டுறேன், நீங்க சாப்பாடு செய்யக்கூடிய நேரத்துல யாழ்ல உனக்காக வேண்டி நான் இந்த அமல செய்கின்றேன். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள், ஒரு ஒரு மேசையத்தான் நீங்க நேராக வைக்கிறீங்க, ஆனா அதுல நீயத்தை வைக்கிறீங்க, யாழ்ல உனக்காக வேண்டி இதை நான் இப்படி அலங்கரிச்சு வைக்கிறேன், நல்ல அழகா வைக்கிறேன். கணவனுடைய வேலைகளை செஞ்சு கொடுக்கறீங்க, வாப்பட வேலைகளை நான தம்பிட உடுப்ப கழுவி கொடுக்கறீங்க. இப்படி நீங்க வீட்டுக்குள்ள எந்த வேலையை செஞ்சாலும் யா அல்லாஹ் உனக்காக வேண்டித்தான் செய்யறேன், உன்னுடைய திருப்பொருத்தம் என கிடைச்சா போதும், இந்த நோக்கத்தோட நீங்க செய்வீங்க இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் அந்த நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு நன்மைகளை தாரதுக்கு காத்து கொண்டு இருக்கிறான். நீங்க ஏதோ கஷ்டமே துன்பமே சிரமமே என்ற நிலையோட செஞ்சீங்கண்டா எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்துல ஹஜரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்குள்ள வாராங்க. அப்ப காலையில தொழுகைக்கு போனவங்க வீட்டுக்குள்ள வாராங்க, கால நேரத்துல தொழுது முடிச்சுட்டு பார்த்தா ஹஜரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. காலையில போகக்கூடிய நேரத்துல ரொம்ப உடம்புல வருத்தம், காய்ச்சல் போன்ற சூட்டுடைய தன்மை அவங்க அதுல, அதாவது அந்த நிலைமையில இருந்தாங்க. ஆனா போய் வரக்கூடிய நேரத்துல ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஹஜரத் பாத்திமா இடத்துல ஹஜரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பாத்திமா நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏன் சிரமப்படுறீங்க, நோயோடு இருக்கிறீங்க தானே, நீங்க பேசாம நீங்க ஓய்வெடுக்கலாம் தானே அப்படின்னு சொன்ன நேரத்துல ஹஜரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அலி நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, நான் இந்த ரொட்டியை நான் சுடுறேன் அல்லாஹுக்காக வேண்டி, உங்களுக்கு என்னுடைய கணவர் வருவாரு, வந்து சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதை சாப்பிடட்டும் அப்படின்ற நீயத்தோட நான் இதை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதே நேரத்துல ஏண்ட மவுத் வந்துருச்சுண்டா, எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் எனக்கு தருவான், எவ்வளவு பெரிய உயர்வு கண்ணியத்தை எனக்கு தருவான், இந்த பாக்கியத்தை விட எனக்கு எந்த விதமான வேறொரு பாக்கியமும் இருக்க மாட்டாதே, இதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த அதர் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளத்துல கணவனோட இருந்த தொடர்பை யோசிச்சு பாருங்க. இது அந்த சஹாபி பெண்களுடைய வீடுகள்ல அவர்களுக்கு இருந்த அந்த 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 ஆசையும் ஆர்வமும் வீட்டு வேலைகளை கூட அல்லாஹ்வுடைய தொடர்போட அல்லாஹுக்காக வேண்டி செய்தது அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுப்பான் என்ற அந்த நீயத்தோட நீங்களும் இன்னைக்கு வீடுகள்ல இருந்து கொண்டு ஒவ்வொரு வேலைகளை செய்யக்கூடிய நேரத்துல அந்த நீயத்தை வைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உங்களோட வாழ்க்கைகளையும் பெரிய நன்மைகளை தாரத்துக்கு காத்துக்கொண்டு ஒவ்வொரு வேலையும் செய்யத்திலே சிரமத்தை கஷ்டத்தை துன்பத்தை பார்க்காம நீயத்தோட அல்லாவுக்காக வேண்டி கணவர்த வேலை, என்னோட வாப்பட வேலை, என்ன நான தம்பிட வேலை என்ற அந்த சிந்தனையோட அந்த நீயத்தோட நீங்க அந்த வேலைகளை நீங்க செய்வீங்க இருந்தா அல்லாஹ் பெரிய மாற்றத்தை உருவாக்குவான். உங்களுக்கு வீடுகளுக்குள்ளால வேலை செஞ்சு கொண்டே நிறைய நேரங்கள் நீக்குது. நீங்க காலையில எழும்புறீங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட அதாவது சாப்பாட்டுடைய விடயங்களை செய்யறீங்க, நோருக்கு பின்னால் உள்ள நேரம் உங்களோட கையில அப்படியே இருக்குது, அசருக்கு பின்னால் உள்ள நேரம் இருக்குது, மகரிப்புக்கு பின்னால பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுடைய வேலையில செய்யறீங்க, உங்களோட கையில டைம் இருக்குது, காலையில நீங்க அதிகாலையில எழும்புறீங்க, ஒரு பெரிய ஒரு நேரம் உண்டு உங்களோட கையில் இருக்குது. நிறைய பெண்கள் நேரம் இல்ல நேரம் இல்ல நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேரம் எங்கேயுமே போகல, அண்டையிலிருந்து இன்றைக்கு வரையில நேரம் ஒரே மாதிரிதான் இருக்குது. சூரியனுடைய ஓட்டம், சந்திரனுடைய ஓட்டம், அதுக்கு இருக்கக்கூடிய 24 மணித்தியாலங்கள், ஒரு மணித்தியாலத்துல அதாவது 60 நிமிடங்கள் என்று சொல்லி
நேரம் அப்படியே தான் இருக்குது. அதை நாங்க பயன்படுத்துற முறை, உட்கார்ந்துட்டு இருந்தா நாங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறது, எல்பிடி போறதுக்கு சோம்பர, ஒன்ற அவசரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு சோம்பர, நாங்க அமைதியாக எங்களோட பாட்டுல நாங்க செய்யறோம். எத்தனையோ நேரங்கள் எங்களோட சாப்பாட்டுக்கே போய்த்துடுது. சாப்பாடு செய்யறதுல பாருங்க, காலையில் எலும்பி சாப்பாட்டை செய்யறது எத்தனை மணிக்கு எலும்புறது? 5:30-6 மணிக்கு திரண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு தடமாறி கொண்டு வீட்டுல கால சாப்பாடை நாங்க செய்யறோம். அதே நீங்க ராஜ்யத்துக்கு எலும்பிட்டீங்க, 4 மணிக்கு எலும்பி நீங்க சுபஹானல்லாஹ் குளிச்சீங்க, தயாரானீங்க, ரெடி ஆகினீங்க, இப்ப சுபா தொழுகிறீங்க, சுபா அவ்வளவு வக்தர தொழுதுறீங்க, அதுபோற குரான ஓதுறீங்க, அதுபோற கிருஷ்ணிக்கு கிச்சனுக்கு போறீங்க, அங்க நேரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை உண்டாக்குவான். எத்தனையோ பெண்கள் கடைசி நேரத்தில் எழுப்புறீங்க, இப்ப உங்களோட நேரத்துல பறக்கச்சு இல்ல, இப்ப நீங்க நினைக்கிறீங்க நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி. இன்னும் எத்தனையோ பெண்கள் காலையில எழும்புறது லேட்டாவி, குளிக்கிறது லேட்டாவி, சாப்பிடுறது லேட்டாவி, படுக்கிறது லேட்டாவி. இப்ப நோய், விதவிதமான நோய், டிப்ரெஷன், இன்னைக்கு தலையில ஹெட் ப்ராப்ளம், இப்படி பலவிதமான நோய்களால பீடிக்கப்படக்கூடிய நிலைமை இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்பட்டிருக்குது. காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இத நீங்க எழும்புற நேரமும் குளிக்கிற நேரமும் உங்களோட தவறாக ஆகிறதுனால, நீங்க பொதுவாக 10 மணிக்கு பிறகு குளிப்பீங்கன்னு இருந்தா உங்களுக்கு தலை சுத்து ஏற்படும், தலைவலி ஏற்படும். அல்லாட ஏற்பாடு, அல்லாஹ் அப்படியான ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எங்களோட உடம்புடைய அந்த தன்மை, விலகலாம் செஞ்சுட்டு நாங்க ரிலாக்ஸா போயிட்டு குளிக்க போறோம், தொடராக உங்களோட குளிப்பு அப்படி அமையும் இருந்தா உங்களோட வாழ்க்கையில நோய் ஏற்படுறதுக்கு காரணமாக அமையும். காலையில எழும்பி குளிச்சு நீங்களோட வீட்டு வேலைகளை முடிச்சிட்டீங்கடா, சுபஹானல்லாஹ், எவ்வளவு நேரம் கூட கையில இருக்குது. அழகான முறையில குர்ஆன் ஓதையிலும், அழகான ஹதீசுடைய கிதாபில படிக்கலும், வீட்டுக்குள்ள அமலுடைய கிதாபில வாசிக்கலும், யாவது சாலையின் ஹதீசோட சம்பந்தப்பட்ட அமல் இபாதத்துடைய விடயங்களை படிக்கலும், நியமான தாய்மார்களே, நாங்க தான் எங்களோட நேரங்களை நாங்க எடுத்துக்கொள்ளணும், நாங்க எங்கட பக்குவமான முறையில நாங்க தான் அமைச்சு கொள்ளணும். அப்படி நாங்க அமைச்சு கொண்டோம் சொல்லி சொன்னா எல்லாமே லேசா பேசிடும். நாங்க சிரமமாக்கி கொண்டு கஷ்டமாக்கி கொண்டா எல்லாமே சிரமமான முறையில கஷ்டமான முறையில ஆகிறதுக்கு அது காரணமாக அமையும். அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க மனசுக்கு உறுதி எடுக்க, நான் இன்ஷா அல்லாஹ் நல்ல இபாதத்துகள்ல ஈடுபடுவேன். காலையில் லுஹாவுடைய தொழுகை 9 மணி, 9:30, 8:30, 9 மணி, 9:30-10 மணிக்குள்ளார லுஹாவுடைய தொழுகையை நாங்க, என்ன வேலை இருந்தாலும், என்ன எங்களுக்கு பெரிய சுமைகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ள லுஹா தொழுகையை நாங்க தொழுது கொள்றது. அதால எங்களை வீட்டுல பரக்கத்து உண்டாகும். எந்த மனிதர் லுஹா தொழுகையை தொழுவாங்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு வறுமையை ஏற்படுத்த மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுகசோபனம் இருக்குது. அதே மாதிரி நாங்க எங்களோட காலையில இஷ்ராக்குடைய தொழுகை, மகரிபுக்கு பின்னால அவ்வாபினுடைய தொழுகை, முன்பின் சுன்னத்தின தொழுகைகள், இஷாவுக்கு பின்னால வித்தருடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வித்தரு தொழக்கூடியவங்களாக இருப்பாங்களோ கடன் இல்லாம மௌத்த அல்லாஹு தஆலா கொடுப்பான், மௌத்தாகக்கூடியதுல எந்த கடனும் இருக்காது. அதே மாதிரி யார் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நேமமா தொழுது வருவாங்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனை வலியாகத்தான் மௌத்தாக்குவான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய இறை நேசராகத்தான் இந்த உலகத்தை விட்டு உரிய பிரியும் வருது. அந்த அளவு தூரத்துக்கு இன்றைக்கு எங்களுக்கு சுபசோபனங்கள் சொல்லப்பட்டீர்கள். எங்களோட சுன்னத்தான தொழுகைகள் நாங்க எத்தனை பேர் அதுல கவனம் செலுத்துறோம். தொழுகைகள்ல ஒவ்வொருத்தரும் நீங்க பாருங்க, வீட்டுக்குள்ளால அதுக்கு ஆர்வம் ஊட்டுங்க, உங்களோட குழந்தைகளை எழுப்பி விடுங்க, கணவரை எழுப்பி விடுங்க, தொழுகைக்காக வேண்டி அமல் இபாதத்துக்கள் ஆசை ஆர்வத்தை அவங்களுக்கு ஊட்டுங்க. நீங்களும் வீட்டுக்குள்ளால அந்த அமல் இபாதத்துக்கள்ல உங்களோட நேரத்தை காலத்தை நீங்க கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதர, நீங்க அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கூட புள்ளைகள் அதை பார்க்கும், என் உமா அமல்ல ஈடுபடுறா, என் வாப்பா அமல்ல ஈடுபடுறா, நானும் அமல் செய்யணும். உமா வாப்பாவுடைய அந்த பழக்கத்தை பார்த்த புள்ளைகளும் அந்த அமல் செய்யக்கூடியவங்களா மாறுவாங்க. இன்னைக்கு நாங்க சட்டம் போடுறோம், தொழு ஓது படி அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறோம். சட்டம் போடுறதுனால புள்ளைகள் சொல்றதை கேட்கறது இல்லை. நாங்க சட்டத்தை போட்டு நாங்க டிவியை பாக்குறோம், புள்ளைக்கு பாடம் பார்க்க சொல்லிட்டு குர்ஆன் ஓத சொல்லிட்டு டிவியை பாக்குறோம், புள்ளைக்கு தொலைப்போ சொல்லிட்டு நாங்க உட்கார்ந்துட்டு வீட்டுல இருக்கிறோம். இதனால புள்ள எங்கள்கிட்ட இருந்து மோசமான விஷயங்களை தான் பழகுமே தவிர நல்ல விஷயங்களை பழகாது. எங்களை புள்ளைகள் சீராக ஆகிறதுக்கு நாங்க சீராகணும், நாங்க சரியான வழியை காட்டி கொடுக்கணும், நாங்க தான் புள்ளைய பள்ளி கூட்டிட்டு வரணும், நாங்க பெண்கள் வீட்டுல தொழணும். அந்த நேரத்துல வீட்டுள்ள பெண்கள் அப்ப எங்கட மகள்மார் அதை பார்த்து தொழக்கூடியவங்களாக மாறுவாங்க. கனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிலைமையில எங்கட வாழ்க்கையை நாங்க பக்குவமான நிலைமையில, பேணுதலான நிலைமையில எங்கட வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொண்டோம்டா, வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது, கஷ்டம் இருக்காது, வறுமை இருக்காது. இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல வறுமை, கஷ்டம், துன்பம், எத்தனையோ வீடுகளில் பெண்கள் இன்னும் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க, ரொம்ப சிரமமான நிலைமை, வீடுகளுக்குள்ள நோயாளிகள் பலவிதமான சிக்கல்களும் மின்னலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள இபாதத் இல்லை, வீட்டுக்குள்ள அல்லாஹ்ட பயம் இல்லை, வீட்டுக்குள்ள பேணுதல் இல்லை, வீட்டுக்குள்ள பக்குவம் இல்லை, வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபம் இல்லை. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்பட மாட்டாதோ அந்த வீடு ஷைத்தான் வசிக்கக்கூடிய விடமாக மாறிடும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்பட மாட்டாதோ அந்த வீடு ஜின் ஷைத்தான்கள் வசிக்கக்கூடிய இடமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி கடினமான எச்சரிக்கை வந்திருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் எங்களோட வீட்டு சூழலை நாங்கள் தான் சீராக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க, பள்ளிக்கு அனுப்புங்க, சொல்லுங்க பள்ளிக்கு போங்க, நீங்க தொழாம இருந்தா முசீபத் உண்டாகும், வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. புள்ளகரை அனுப்புங்க, மகான்மாரை அனுப்புங்க, நீங்க உங்களோட கணவர் மாற அனுப்புங்க, வாப்பவை உங்களோட மாறமான ஆண்களை சொல்லி பள்ளிக்கு போக சொல்லுங்க. அதான் கேட்கறதுலே பள்ளிக்கு அனுப்புங்க, அவங்களோட உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்க வானம், அரட்டி அடிச்சு கொண்டு இருக்க வானம், அவங்கள பள்ளிக்கு அனுப்புங்க. தீனுடைய சூழலை தீனுடைய மாஹோலுக்கு அவங்கள அனுப்புங்க. இனியமான தாய்மார்களே, நீங்க பெண்கள் மனசு வச்சீங்கண்டா உங்களோட மகளால் இருக்கக்கூடிய பள்ளி முழுக்க நிரம்பும். என்ன, நீங்க வீட்டில இருந்து உங்களோட ஆண்களை பள்ளிக்கு அனுப்பினீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்லை நீங்க கணக்கில்லாமல் இருக்கிறீங்க, ஏனோ தானோ வீட்டுக்குள்ள அமலும் இல்லை, இபாதத்தும் இல்லை, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வீட்டுக்குள்ள பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் உருவாகும். நீங்க நினைப்பீங்க காசு இருந்தா நிம்மதி வரும், சொத்து இருந்தா நிம்மதி வரும், வாகனம் இருந்தா நிம்மதி வரும், மகனும் மகளும் படிச்சு ஒரு போஸ்டுக்கு வந்தா நிம்மதி வரும் நீங்க நினைப்பீங்க. அதே அல்லாஹு தஆலா மாத்தி விட்டுடுவான். மகனும் மகளும் படிச்சு சம்பாதிச்சு நல்ல முறையில அவங்களோட வீடு வாசல் எல்லாம் வாங்கக்கூடிய நிலைமை உருவாகும். ஆனா உங்களோட நிலைமையை பார்த்தா உங்களை கவனிக்கிறதுக்கு ஒத்தரும் இல்ல, பேசுறதுக்கு ஒத்தரும் இல்ல. நீங்க இருந்த இடத்துல சிறுநீரோட மலத்தோட உங்களை துப்பராக்குறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லா யாரு வச்சுக்கோங்க. அல்லாஹு தஆலா ஒரு நாளும் படிப்பிலையோ காசிலேயோ சொத்திலேயோ வாகனத்திலேயோ நிம்மதியை வச்சது கிடையாது. அல்லாஹ் நிம்மதியை வச்சது எல்லாமே அவனுடைய தீன்ல. அதனால வீட்டுக்குள்ள தீனை கொண்டு வாங்க, உங்கள்கிட்ட தீனை கொண்டு வாங்க. சாபி பெண்கள், சாபி ஆட்டுக்கள், பின்னால வந்த அந்த அந்த பெண்களுடைய நிலைமைகள் அனைத்துமே தீன் இருந்ததுனால அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய அந்தஸ்துகள உயர்வுகளை கண்ணியத்தை கொடுத்தான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி நாங்க எங்களுக்குள்ளால அஹ்லாக்கா இக்ராமான முறையில பண்பான முறையில நாங்க நடந்து கொள்ளோடும். ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்கிறது, ஒருத்தருக்கொத்தர் நாங்க அவங்களோட வேலைகளை செஞ்சு கொடுக்கிறது. எங்களோட வீடுகளுக்குள்ளாலையும் எங்களோட தாத்தா தங்கச்சி தம்பி நானா வாப்பா கணவர் இப்படின்னு இருக்கக்கூடிய எங்களோட உறவுகளுக்கு நாங்க ரொம்ப இறக்கமான முறையில அஹ்லாக்கான முறையில நாங்க நடந்து கொள்றது, அவங்களோட வேலைகளை நாங்க செஞ்சு கொடுக்கறது, இப்படி இக்ராமுடைய அந்த தன்மை நாங்க பண்பாக நடந்து கொள்றது. எங்களோட பேச்சுவார்த்தை விசேஷமாக பெண்கள்ட பேச்சுவார்த்தை மிகவும் சீரான பேச்சுவார்த்தையாக இருக்கணும். தவறியும் யாரை பார்த்தும் குறை சொல்லாதீங்க, யாரையும் பேசாதீங்க, உங்களோட வீடுகளுக்குள்ளால ஹீபத் இன்னத்தரை பத்தி பேசாதீங்க. இன்னத்தரை பத்தி நீங்க பேசுவீங்கன்னு இருந்தா உங்களோட வீடுகளுக்குள்ளாலே முசீபத்தும் கஷ்டமும் உருவாகிறதுக்கு அது காரணமாக அமையும். அந்நிய ஆண்கள்ட எந்த தொடர்பையும் நீங்க உண்டாக்கி கொள்ளாதீங்க. மகரம் இல்லாத எந்த ஒரு ஆணோடையும் பேசாதீங்க. உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு மகரம் உங்களோட வாப்பா வாப்பட நான தம்பிமார், வாப்பட வாப்பா உம்மா உம்மட நான தம்பிமார், அதே மாதிரி உங்களோட சொந்த நான தம்பிமார், அதே மாதிரி உங்களோட கணவர் கணவர்ட வாப்பா வாப்பட வாப்பா, இவ்வளவுதான் உங்களோட மகன்மார், இவ்வளவுதான் உங்களுக்கு மகரம். அப்படி இல்லாம சாச்சட மகன் பெரியப்பட மகன் மாமிட மகன் பெரியப்பட மகன் அப்படின்னு சொல்லி அந்த யாருமே உங்களுக்கு மகரம் இல்லை. ரோட்ல போறவங்க வாரவங்க யாரும் உங்களுக்கு மகரம் இல்லை. கண்ணியமான தாய்மார்களே, வீடுகளுக்கு முன்னால வரக்கூடிய வியாபாரிகள் அவங்க உங்களுக்கு மகரம் கிடையாது. ரொம்ப கவனமான முறையில் நடந்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லா யாது வச்சுக்கோங்க. மகரம் பேணலண்டா நீங்க அந்நிய ஆண்களோட சர்வசாதாரணமாக கதைக்குவீங்கன்னு இருந்தா முன்னுக்கு முன்னுக்கு பர்தா இல்லாம அவங்களோட பேசுவீங்கன்னு இருந்தா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில இருந்து பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிடுவான். வறுமையா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில உண்டாக்கிடுவான். பித்னா முசீபத்துகள் உங்களோட வாழ்க்கையில உருவாகிறதுக்கு அது காரணமாக அமையும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் அந்த விஷயத்துல ரொம்ப கவனமான முறையில, பேணுதலான முறையில நீங்க நடந்து போங்க. உன வீட்டுள்ள ஆண்களை நீங்க பஜாருக்கு அனுப்புங்க. நீங்க யாரும் தனியா போகவான மகரம் இல்லாம வெளியில இறங்குறத நீங்க நஞ்ச குடிக்கிற மாதிரி பாருங்க. மகரம் இல்லாம தனியா வெளியே இறங்குறத நஞ்சி குடிக்கிற மாதிரி பாருங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் தான் மகரம் இல்லாம வெளியில போறது. கனியமான தாய்மார்களே, சொல்ல வீட்டுக்குள்ள நீங்க அஹ்லாக்கா நடவுங்க, எல்லாரோடையும் பண்பா நடவுங்க, உங்களோட மகரமான அனைவரோடையும் இறக்கமா ஒழுக்கமா நடந்துக்கோங்க. உங்களோட உறவினர்கள், உங்களோட தாத்தா தங்கச்சி யாது வச்சுக்கோங்க. எந்த குடும்பத்துல தாத்தா தங்கச்சி நானா தம்பி இவங்களுக்கு மத்தியில ஒற்றுமை இருக்காதோ, அல்லாஹ் அந்த குடும்பத்திலிருந்து பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிடுவான். எந்த குடும்பத்துல ஒற்றுமை இல்லையோ, நானா தங்கச்சி தாத்தா தங்கச்சி தம்பிமாருக்கு மத்தியில ஒற்றுமை சீர்குலைஞ்சா அல்லாஹ் பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிடுவான். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுண்டா, ஒரு நானா தன்னுடைய தாத்தாவுக்கு தங்கச்சிக்கு துவா செய்யறாரு, யாழ்லா என் தாத்தாக்கு பறக்கச்சை, என் தங்கச்சிக்கு பறக்கச்சை, ரஹ்மச்சைன்னு யாரு துவா செய்யறாங்களோ அல்லாஹ் அந்த துவாவை எந்த திரையும் இல்லாம கபூல் செய்யறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எப்பாண்டா குடும்பத்துக்குள்ளால ஒற்றுமை பேணப்படக்கூடிய நேரத்துல மைனி, சொந்த மைனி இருப்பா, மைனியோட ஒழுக்கமா கண்ணியமா நடந்துக்கோங்க. இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல இன்னைக்கு பெண்கள் மாமி மருமகள் அவர்களுடைய உறவு இன்றைக்கு சீரில்லை. மாமிய பார்த்தா மருமகளோட பிரச்சனை, மருமகளை பார்த்தா மாமியோட பிரச்சனை. இன்னைக்கு இதனால குடும்பங்கள் சீரழியத்துக்குரிய நிலைமைக்கு போறது காரணமா அமைது. மகன் திருமணம் முடிச்சிருக்கிறா, மாமி பாக்குறது எப்படின்டா, மருமகள ஒரு வேலைக்காரி மாதிரி, எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரணும் அப்படின்ட்டு. கண்ணியமான தாய்மார்களே, நல்லா விளங்கிக்கோங்க, உங்களோட வீட்டுக்கு வர மருமகள் உங்களோட வேலைக்காரி கிடையாது. உங்களோட ஒவ்வொரு மருமகளும் விளங்கிக்கோங்க, உங்களோட மாமின்றவள் வந்து ஒரு அந்நிய பெண் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் விளங்கி நடந்து கொள்வீங்கன்னு இருந்தா ஈடேற்றமான ஒரு நிலைமை உருவாகும். அப்படி இல்ல, நீங்க ஒருத்தருக்கொத்தர் பிரச்சனையை போடக்கூடியவங்களா ஆகி கொள்வீங்கடா, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்க உள்ளாகுவீங்க. நல்லா யாது வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய விளைவுகளை, இப்படியான நிலைமைகளை. ஒரு இடத்துல ஒரு பெண், ரொம்ப பக்குவமான பெண், மாமி ரொம்ப சிரமப்படுத்துறா, ஒவ்வொன்று சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்துறா. அந்த பெண் வந்து பத்துவா கேட்டிருந்தா, அப்படி வந்து என்னோட மனைவியின் மூலமா என்னட்ட கேட்டு வந்தாங்க பத்துவா. நான் சொன்னேன், நாங்கள்கிட்ட அவங்களுக்கு அவங்களை பொறுமையாயிக்க சொல்லுங்க, பொறுமையாயிக்க சொல்லுங்க, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். நீங்க பொறுமையா இருங்க, 3 வருஷமாக இருக்கு, இப்பவும் அவ குட்ரா இல்ல, இன்னும் டோர்ச்சர் பண்றா, கரைச்சல் தாரா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தா. அப்ப நான் சொன்னேன், பொறுமையாயிக்க சொல்லுங்க, பொறுமையாயிக்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா எப்படி காட்டினான் என்று சொல்லி சொன்னா, அதே மாமி தனக்கு தானே லாமனை ஊத்தி பத்த வச்சுக்கொண்டா, அப்படியே மௌத்தா பேசிட்டான். கண்ணியமான தாய்மார்களே, நல்லா யாது வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு செய்யற அநியாயம் அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை நல்ல முறையில ஆக்கி வைக்க மாட்டான். இன்னைக்கு எத்தனையோ வயசு போகத்துல பெண்கள் 55, 56, 60 ஆகத்திலே சொல்றதுக்கு இயலாத பயங்கரமான நோயால பீடிக்கப்படுறாங்க. கேட்டு பார்த்தா அவங்க மருமகளுக்கு செஞ்ச அநியாயம், அவங்களுக்கு இவங்களுக்கு செஞ்ச அநியாயம் அல்லாஹ் தஆலா தண்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். எத்தனை வீடுகள்ல இன்றைக்கு வயசு போன பெண்களும் ஆண்களும் நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அடிப்படை காரணம் அவங்கள அவங்களோட இருந்த அந்த உறவினர்களோட நடந்து கொண்ட முறை அல்லாஹ் தூக்கி வீசுவான். அந்த நிலைமைக்கு நாங்க குவானுங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். ஒவ்வொருத்தரையும் மன்னிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கம் காட்டுங்க, ஒவ்வொருத்தரோட ரெண்ட பம்பாக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முழு வாழ்க்கையும் எப்படிப்பட்ட அஹ்லாக், எப்படிப்பட்ட இக்ராம், எப்படிப்பட்ட இரக்கத்தன்மையோட ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யறது, இன்னொரு மனிதனை பத்தி குறை பேசுறது, இன்னொரு மனிதனை பத்தி தவறாக நடந்து கொள்றது, அவனோட வாழ்க்கையில அப்படி அணுவளவும் இருக்கல்ல. அவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கை பேணுதலான முறையில பக்குவமாக முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்துச்சு. கனியமான தாய்மார்களே, நீங்களும் உங்களோட வீடுகளுக்குள்ளால ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கமா நடக்கிறது, அன்பா நடக்கிறது, இக்ராமாக நடக்கிறது, பண்பா நடக்கிறது, இப்படியான நிலைமையை நீங்க உருவாக்கிக்கோங்க. இது முன்மாதிரியான நிலைமையாக எங்களுக்கு இருக்கும். இதனால வீட்டுக்குள்ள தீன் உலர்றது காரணமாக அமையும். வீட்டுக்குள்ள ஈமான் டபதாக்கரா செய்யுங்க, ரியாது சாலிஹீன வாசிங்க, பலாயிலே ஆமால வாசிங்க. இன்னைக்கு எத்தனையோ வீடுகளுக்குள்ளால டைமுக்கு டிவி வேலை செய்யுது, டைமுக்கு நாடகம் பாக்குறாங்க, படம் பாக்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் நாடகம் உண்டு மிஸ் ஆனா அவட உயிர் போன மாதிரி. இன்னைக்கு என்ன கட்டம் போச்சோ தெரியல, எதுல நின்றோ தெரியல, என்னென்ன சப்ஜெக்ட் போனோ தெரியல, என்னமோ என்னமோ முழு குடும்பத்தையும் இழந்த மாதிரி எனக்கு சில பெண்கள் ஃபீல் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அது காரணமாக ஆகுமே. நாங்க யாருமே யோசிக்கிறது இல்ல. சில வீடுகள்ல உமா வாப்பா புள்ள எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு டிவிக்கு முன்னால, இன்னைக்கு அந்த முசீபத்துக்கு முன்னால குரான ஓதுறதா, ஈமாண்ட முதாக்கராவா, பதலையாமல வாசிப்போமே, இந்த நிலைமை இல்ல. பின்னால பார்த்தா மகளை பார்த்தா ஒத்தனோட பாஞ்சி போயிட்டு, மகனை பார்த்தா அவன் வேற எங்கேயோ எங்கேயோ போயிட்டு சீரழிஞ்சு, கணவனை பார்த்தா அவட்ட நிலைமை எங்கேயோ போயிட்டு. காரணம் இதுதான், உங்களோட வீட்டுக்குள்ள தீர் இல்லா போனது. வீட்டுக்குள்ள ஈமாண்ட முதாக்கரா செய்யுங்க. உங்களோட வீட்டுல பெண்கள் நீங்க இந்த இடத்துல இருந்து எலும்பத்துல ஒரு நீயத்தை வைங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளால நாங்க தாலீம் வாசிப்போம், வீட்டுக்குள்ள பதாயிலே ஆமாளுடைய கிதாபை வாசிப்போம், ரியாது சாலிஹீன வாசிப்போம், ஹயாத்து சஹாபா வாசிப்போம், முந்தகபுல் ஆதிச வாசிப்போம். என்னோட வீட்டை நாங்க ஒரு பள்ளியுடைய சூழலை போல மாத்துவோம். என்னோட பிள்ளைகளுக்கு ஈமான சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகள் உட்கார வச்சு அல்லாவை கொண்டுதான் ஆகும்ன்றத சொல்லிக் கொடுங்க, அல்லாட்ட கேட்டெடுக்கிற முறைய சொல்லிக் கொடுங்க, அல்லாஹான் அனைத்துமே செய்யக்கூடியவன் என்ற அந்த நம்பிக்கை உங்களோட பிள்ளைகளோட உள்ளத்துல உருவாக்குங்க. படிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அதை விட ஆயிரம் 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 மடங்கு நீங்க மார்க்க கல்விய படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீட்டுக்குள்ளால படிக்கிறதுக்கு நீங்க ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட குர்ஆன் ஓதுறதுக்கு, தீனுடைய விஷயங்களை படிச்சு கொடுக்கறதுக்கு, அன்றாட துஆக்களை சொல்லி கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் செலுத்துங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க முன்னுக்கு வருவீங்க, இருந்தா ஒரு சமுதாயம் சீரான சமுதாயமா மாறும் என்றதுல எந்த சந்தேகம் இல்ல. கவனிங்க, மகள் மாற கவனிங்க, மகன் மாற கவனிங்க, எங்க போறாங்க, எங்க வாராங்க, அவனோட கூட்டாளிமார் யாரு, தனிய போனை கொடுத்து மகள் மாற உட்கார வைக்காதீங்க ரூம்கள்ல. வயசுக்கு வந்து இன்னும் திருமணம் முடிக்காத உங்களோட மகள் மார்ந்த கையில போன் கொடுக்காதீங்க, அதை ஹராமா பாருங்க. அப்படியான போன்ல இருந்து உடச்சி வீசுங்க, இல்லன்னா நாளைக்கு உங்களுக்கு கெட்ட பேர் வரங்காட்டின்னு தெரியாம இருக்கும். உங்களோட மகள் உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி தரக்கூடிய நேரம் வரும் வரையில உங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்படியான பயங்கரமான ஒரு சூழல்ல தான் வாழ்றோம் நாங்க. அதனால அதெல்லாம் கவனிங்க. உங்களோட ஆலிபர்கள் ஆண்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மகன்மார மகரிபுக்கு பின்னால வெளியில் அனுப்பாதீங்க. பள்ளிக்கு போனீங்களா வந்தீங்களா விஷா தொழுதீங்களா வீட்டுக்கு வாங்க, இப்படி கண்டிஷன் போடுங்க. வீட்டை விட்டு வெளியில போறன்னு சொல்லி சொன்னா நீங்க அனுப்பவான இரவு நேரங்கள்ல இப்படி வீட்டுக்குள்ளால பக்குவமான வாழ்க்கை, தீனுடைய வாழ்க்கை, உங்கள்ட்ட தீன், உங்களோட குடும்பத்துல தீன் வருமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் பூரா இந்த மஹல்லால அனைவருமே தீன்தாரிகளா மாறுவாங்க. வெளியில தனிய போறது, வெளியில தனிய சுத்துறது, இதெல்லாத்தையும் நீங்க முற்றுமுழுதா தவிர்த்து கொள்வீங்க. இருந்தா உங்களோட மஹல்லால உங்களோட இந்த ஏரியால ஒரு பிரகாசம் உண்டாகும், முன்மாதிரியான மஹல்லாவாக மாறும். ஒவ்வொரு வீட்டிலையும் தீன்தாரிகள் உருவாகுவாங்க. அல்லாஹ் உங்களோட ஊருக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தாரத்துக்கு அது காரணமாக அமையும். எனவே உங்களோட ஒவ்வொருத்தர வாழ்க்கையும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து பார்த்து சஹாபி பெண்களை போல, தாபிஈ பெண்களை போல எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்ளணுமே என்ற நீயத்தோட முழுமையாக நீங்க அந்த நிலைமை உங்களை மாற்றிக்கொள்றதுக்கு விஷயங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, பொருந்தி கொள்வானா, யாரு எங்களோட நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயாக, எங்களை பாவங்களை மன்னி தருள்வாயாக, நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுல இருந்த முற்றுமுழுதாக எங்களை பாதுகாத்து தருள்வாயாக, யாருல எல்லா நிலைமையிலையும் எங்களுக்கு யாரெல்லாம் நீ உதவி செஞ்சருள்வாயாக, நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து யாரில் எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டி தந்தருள்வாயாக. நல்ல பெண்கள் பாவம் யாருலாம் எந்த விதமான விளப்பமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யாருலாம், அவனோட வாழ்க்கையில நல்ல தெளிவை கூட யாருலாம், தீனுடைய மகத்துவ தொல்லத்தில் கூட யாருலாம், அமல் இபாதத்துடைய ஆசையை கொடுவாயாருலாம். யாருல பெண்கள் எந்தெந்த நிலைமையில எல்லாம் முன்னேறியலுமோ மகரமான முறையில கட்டுப்பாடோட அந்த நிலைமைகள் அவங்களுக்கு நல்ல வழிகளை திறந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஹராமான விஷயங்கள் இருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ், இந்த மஹல்லாவை பாதுகாத்துறியா அல்லாஹ், மஹல்லாவை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ், முன்மாதிரியான மஹல்லாவாக இந்த மஹல்லாவை ஆக்கிறியா அல்லாஹ், எல்லா பெண்களுமே ஒழுக்கமுள்ள பெண்களா, ஆண்கள் அனைவருமே தொழக்கூடிய ஆண்களாக, வாலிபர்கள் வாலிப பெண்கள் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மஹல்லாவாக இந்த மஹல்லாவை இந்த ஊரை ஆக்கி வைப்பாயா. யாருல எவ்வளவு விடயங்கள் கேட்கணும் யா அல்லாஹ்,
கேட்க தெரியாது யாருலா, கொடுக்க தெரிஞ்சவன் நீ யாருலா, எல்லா நிலையிலும் கபூல் செஞ்சு பொருந்தி கொண்டு ஏற்றுக்கொள்வாயா. வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.